நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த 2 நாள் பயிற்சி பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்றது. நபார்டு நிதியுதவியுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்ககத்தால் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் சிறு குறு தானியங்களில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் குறித்து எடுத்து கூறினார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சுதாமதி அவர்கள். அவரது உரையிலிருந்து சில பகுதிகளை இப்போது கேட்போமா.
கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறவிருக்கும் ட்ரைனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய பயிற்சியில் சாகுபடி தொழில்நுட்பங்களும் மற்றும் மதிப்பூட்டுதலும். இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வேளாண்மை விரிவாக்கு இயக்கமாகும் மற்றும் நபார்டு வங்கி இணைந்து நடத்தும் ஒரு பயிற்சி. ஃபஸ்ட்டு லட்சியாக நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, உயர் விளைச்சல் ரகங்கள் சிறுதானிய பயிர்களையும் குறுதானிய பயிர்களையும் இருக்கக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்கள், இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அடிப்படையாக இருப்பது அந்த ரகங்கள். ரகங்கள் நல்லா இருந்தால் தான் விளைச்சலும் மற்ற தொழில்நுட்பங்களும் அதுக்கு ஒத்து வரும், அதிக மகசூல் நம்மளால எடுக்க முடியும். இப்ப சாகுபடி பரப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், விளைச்சலை அதிகரிக்கணும்னா சிறந்த ரகங்களை நாம் வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாம் வந்து தேர்ந்தெடுத்து போடணும். தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் குறைந்த சாகுபடி பரப்பளவிலும் நிறைந்த மகசூலை நம்மளால் வந்து எடுக்க முடியும். இப்போ சிறுதானிய பயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்பு, மக்காச்சோளம், சோளம் இருக்கு. குறுதானிய பயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சேர்வரகு, சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, பனிவரகு. இந்த பயிர்கள் வந்து பரப்பளவு வந்து சாகுபடி பரப்பளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாம் வந்து தேர்ந்தெடுத்து போடணும். பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறுதானிய பயிர்களில் வந்து சத்துக்கள் வந்து அதிகம், நார்ச்சத்து கம்மியாக இருக்கும், கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும், மற்றும் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, மாவு சத்துலாம் அதிகமாக இருக்கும். சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் கேழ்வரகு. இப்போ வந்து என்னென்னா, சிறுதானிய பயிர்களுடைய சாகுபடிக்கு முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சிருச்சு. சாகுபடி பரப்பளவு குறைஞ்சாலும் மற்ற பயிர் தோட்டக்கலைய பயிர்கள் வந்தாலும் சரி, பணப்பயிர்கள் வந்தாலும் சரி, இப்போ நம்ம சாகுபடி பரப்பளவு கம்மியாக இருந்தாலும் அதிக மகசூலை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு நோக்கம். இப்போ நகர்ப்புறங்களிலும் விழிப்புணர்வு வந்து அதிகமாயிருச்சு. சிறுதானிய பயிர்களும் குறுதானிய பயிர்கள் பொருட்களை தான் வாங்கி உபயோகிக்கணும், அந்த பயிர்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து நகர்ப்புற மக்களிலேயும் கிராமப்புற மக்களிலேயும் அதிகமாக வந்துச்சு. இப்போ சக்கரை நோய் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய கேழ்வரகை சாப்பிடுங்க, சாமியை சாப்பிடுங்க, கேழ்வரகை வந்து சாப்பிடுங்க, தானியம் ராகி மாவை வந்து பயன்படுத்துங்க, தோசையாவோ கரியாவோ சாப்பிடுங்க. அதை வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்றாங்க, கேழ்வரகு சர்க்கரை சத்துக்கு வந்து கேழ்வரகு பதில வந்து பயன்படுத்துங்கன்னு ஏன் சொல்றாங்க. அரிசியோ இல்லை வேற மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய பொருளையும் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் உடனடியா கலந்துரும். ஆனா ராகி பொருள்ல சாப்பிட்டீங்கன்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் ஆகும் அந்த குளுக்கோஸ். சர்க்கரை பொருள் வந்து மாவு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் ஆகும். அப்ப நம்ம வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்ப வந்து இந்த சிறுதானிய பயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோளத்துல வந்து கோஹெச் 5ங்கிறதுனால லேட்டஸ்ட் ரிலீஸ்ட் ஹைபிரிட், அது கோஹெச் 5. நான் வந்து இப்போ குறுதானிய பயிர்களை வந்து ரகங்களை சொல்றேங்க. கேழ்வரகுல வந்து ரகங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு எங்கேயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் அந்த மாவட்டங்கள் வந்து அதிகமாக கேழ்வரகும் குறுதானிய பயிர்களும் அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், ஒடிசா, இது எல்லா மாவட்டங்களிலேயும் வந்து குருதானிய பயிர்கள் அதிகமாக விளையுது. தேர்தல் சார்பில் கர்நாடகா முதலிடம் வகிக்கிறது. உற்பத்தியிலேயோ இல்லை பரப்பளவிலேயோ அதிகமாக இருந்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் உங்களுக்கு கிருஷ்ணகிரி தலைவர்களுக்கு வந்து பக்கத்து மாநிலமாக இருக்கிறதுனால என்னத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுவீங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் அதிகமாக கர்நாடகா வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட லேட்டஸ்ட் ரகங்கள் இருக்கு, நிறைய ரகங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து வெளியிடப்பட்ட கோ 14 கோ 15, இந்த கோ 15 வந்து 2013 வருஷம் வெளியிடப்பட்ட ரகம். கோ 14 15 அப்புறம் பையூர் 2 2008 ரிலீஸ் ஆன ரகம் பையூர் 2, இவங்களுமே வந்து லேட்டஸ்ட் ரகங்கள். ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். வெள்ள ராகி இருக்கு இல்லைங்களா, வெள்ள ராகி இருக்கா இல்ல வந்து பிரவுன் ராகி இருக்கா, விரல்கள் அந்த ஒவ்வொரு பூம்பு அந்த கொத்துல வந்து விரல்கள் எத்தனை இருக்கணும், அது மூடி இருக்கா இல்ல திறந்து விரிஞ்சிருக்கா, இது மாதிரி ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு ரகத்துக்கும் இருக்கும். ஒரு ரகமா வெளியிடணும்னா குறைந்தபட்சம் 12-10 வருஷம் ஆகும். முதல்ல வந்து இனப்பெருக்கம் செஞ்சு ஜீனை வந்து நிலைப்படுத்தி, அப்புறம் வந்து முதல்நிலை ஆராய்ச்சி திடல், பழையில ஆராய்ச்சி எம்எல்டின்னு சொல்லுவோம். எம்எல்டிங்கிறது மெட்ரிகுலேஷன் பழையிட ஆய்வுத்திட்டல்ங்கிறது வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சி நிலையங்களையும் டெஸ்ட் பண்ணோம். தருமபுரி விஷயங்களுக்கு மட்டும் வருதான்னு டெஸ்ட் பண்றது இல்லை, த்ரோட் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ரகம் நல்லா வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு 37 ஆராய்ச்சி நிலையங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட அதிக பரப்பளவு சிறுதானிய பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களை டெஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அகிலந்த அளவிலையும் ஐக்கிரேட் சொல்லுவோம், அகில இந்திய ஆராய்ச்சி நிலையங்களும் த்ரோட் இந்தியா. இப்ப நம்ம சொன்னோம் கர்நாடகா ஆந்திராவில நிறைய பரப்பளவு இருக்கு குருதானிய பயிர்கள், அங்கேயும் நல்லா வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து அதிக மகசூல் கொடுத்தாதான் நம்ம வந்து ரகமா வெளியிட முடியும். ஒவ்வொரு ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, இப்ப இன்னும் தமிழ்நாடு வேளாண்மை பழகத்துல ஒரு ஸ்கிரீனிங் நடக்கும், அப்புறம் ஒவ்வொரு வெளியிடுவோம் 12 வருஷம் குறைஞ்சது 10-12 வருஷம் ஆயிடும் ரகமா வெளியிடுறதுக்கு. மகரந்த வெளி வரும், அந்த மகரந்த வந்து அந்த பூக்குள்ளேயே இருக்கிற பெண் உறுப்பு மேல உருவதான் சீடா வந்து செட் ஆகும், தானியமா உருவாகும். அது மாதிரி நெல்லு மாதிரி கேழ்வரகம் வந்து ஒரு செல்பாணியற்ற தன்மகரந்த சேர்க்கை, அந்த பூனுக்கு மகரந்தான் அதுலேயே விழக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுதான் இந்த கேழ்வரகு. குறிப்பா இந்த குருதானி பயிர்கள் எல்லாமே செல்பாணியற்ற தான், அது தன்மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய ஒரு பயிர். சோளம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பூவில இருந்து இன்னொரு பூவுல போய் விழுகும், ஒரு பூ இருந்துச்சுன்னா அந்த பூவுக்கு மகரந்த இன்னொரு பூவில் விழுந்தாதான் தானியமா வந்து நம்மளுக்கு செட் ஆகும். மக்காச்சோளம் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா காசு பண்ணிட்டு அது அயல் மகரந்த சேர்க்கை, ஒரு பூவில இருந்து இன்னொரு பூவுக்கு போய் விழக்கூடிய ஒரு பண்பை சேர்த்தது. இந்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா 10-12 விரல்கள் அந்த ஒவ்வொரு விரல் இருக்கும், க்ளோஸ் டைப்பர் ஓப்பன் டைப்பர் இருக்கும். இந்த கோ 14 எடுத்துட்டீங்கன்னா 105 நாள், கோ 15 எடுத்துட்டீங்கன்னா 120 நாள், அப்புறம் பையூர் 2 வந்து 110 நாள். பையூர் 1 ராகி இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் பையூர் 2 வெளியிட்டோம். இந்த கோ 14 வந்து நல்லா ஓப்பன் விரிஞ்ச டைப்பா இருக்கும், 15 விரிஞ்சது, ஆனா பையூர் 2 பாத்தீங்கன்னா இப்படி டாப் டவுன் இப்படி முட்டையா மூடி இருக்கும், கை மாதிரி இப்படி மூடி இருக்கும். இந்த கேழ்வரகு எடுத்துட்டீங்கன்னா குறைந்தபட்சம் மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3500 கிலோ எடுத்துக்கலாம், அதாவது ஏக்கருக்கு 2500 இருந்து 2000 கிலோ வரைக்கும் நம்மளால தானிய மகசூல் எடுக்க முடியும். இதுல வந்து அதிகமா வந்து என்ன நோய் வரும்னு பாத்தீங்கன்னா குலை நோய், பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. மூன்று பட்டங்களிலுமே வரக்கூடியது. ஆடி பட்டம், புரட்டாசி பட்டம், சித்திரை பட்டம். ஆடியும் புரட்டாசியும் மானாவாரியில பயிர் பண்றது. சித்திரை பட்டம் வந்து இரவை தண்ணி கட்டி நம்ம இரிகேஷன் கொடுத்து தண்ணி கட்டி போடுறது வந்து சித்திரை பட்டம். இந்த கோ பதினாலும் கோ பதினஞ்சோ பையூர் ரெண்டு ராகியோ மூன்று பட்டங்களிலுமே வரக்கூடியது. ஆனா கோ பதினஞ்சு கொஞ்சம் அதிக நாட்கள், 120 நாட்கள் நீண்ட கால வயதுடையது. இப்ப நான் வந்து ஒரு இந்த பலதேசபுரம்ங்கிற ஹசூல் கிட்ட போட்டதுல வந்து 4 ரகங்கள் எடுத்துக்கிட்டோம். கோ 14, கோ 15, பையூர் 2, 5 ரகங்கள் எம்எல் 365, எல்5. இதுல வந்து ஃபார்மர்ஸ் நேரடியாக வந்து பார்த்துட்டு சொன்னாங்க கோ 15 பையூர்ன்றாங்க நல்லா இருக்கு. அது ஒரே சமயத்துல அறுவடைக்கு வரும். சிங்கரனஸ் மெஜூரிட்டி ஒவ்வொரு தூக்கிலும் ஒவ்வொரு சமயம் கதிர் வந்துச்சு நம்ம எப்படி அறுவடை பண்றது ஒரே சமயத்துல. ஆனா சிங்கரனஸ் மெஜூரிட்டி ஒரே சமயத்துல அறுவடைக்கு முதிர்ச்சி அடையும், விளைச்சலுக்கு வரும், ஒரே சமயத்துல அறுவடைக்கு வரக்கூடியது. ராகியை பார்த்துட்டீங்கன்னா விதை அளவு வந்து ரொம்ப முக்கியம். விதை அளவு வந்து நம்ம அதிகமா வந்து போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, இடைவெளி கொடுத்து நடணும். விதை அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்படி கைத்தளிக்கணும், ப்ராக்காஸ்டிங் பண்றதுன்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ. அதே கொரு விதைப்பான் வச்சு பழுக்க கட்டி அது மாதிரி எடுத்தீங்கன்னா 4 கிலோ, 3 லிருந்து 4 கிலோ விதை அளவு போதும். இடைவெளியை நம்ம வந்து எப்பயுமே வந்து மானாவாரி பயிர்கள் வந்து நம்ம பின்பற்றணும். அந்த பொருளும் கூட வச்சு இன்னைக்கு பழுக்க கட்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம இடைவெளி கொடுத்து இது பண்ணிக்கலாம். 22.5 அது 1 அடிக்கும் கொஞ்சம் கம்மி, வரிசைக்கு வரிசை இருக்கணும். செடிக்கு செடி வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், 1.5 அடிக்கும் கொஞ்சம் கம்மியா வந்து நம்ம வந்து கேட்கிற மாணவர்கள் நாங்க எப்படி இடைவெளியை மெயின்டைன் பண்றதுன்னா அதை நான் வந்து பழுக்க கட்டி ஓட்டும் போதோ இல்லை வந்து பயிர் களைச்சி நடுவோம். நட்டன்னைக்கு மழை வரும், ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த மழை வரும்போதோ இல்லை 30 நாள் மழை வரும்போதோ கொஞ்சம் மேல் உரம் போட்டு நம்ம வந்து பயிரை களைச்சி இல்லாத இடத்துல நட்டுருணும். இதையை வந்து கடினப்படுத்துதல்னு ஒன்று இருக்கு. பொதுவாக இந்த குருதானிய பயிர்கள்லாம் வந்து எல்லா வகை மண்ணுமே வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம வறட்சி தம் தன்மை அதுக்கு இருக்கும், நோய் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும் குருதானிய பயிர்கள்ல. இந்த விதையை வந்து கடினப்படுத்தல, வறட்சி தாங்குவதற்குரிய தன்மை எப்படி நாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் இருக்கு, கேசிஎல். பொட்டாசியம் குளோரைடு கரைசல் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நெல்லில் உலர்த்தி விதைக்கும் போது நம்மளுக்கு வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து உருவாகும். இதுல வந்து நம்ம நுண்ணுயிர் விதை நேரத்தையும் கொண்டு போகலாம். நுண்ணுயிர் விதை நேர் அடி உரமா போடணும். நம்ம வந்து மானாவாரி பயிரா அடி உரம் போட்டது கிடையாது. ஆனா மானாவாரி பயிருக்கோ இல்ல இதய பயிருக்கோ நம்ம அடியுரம் போட்டோம்னா அதிக மகசூல் எடுக்க முடியும். நம்ம வந்து உரமே போடுறது கிடையாது. மானாவாரி பயிராலும் இதய பயிராலும் உரம் போடும் போது அதிக மகசூல் எடுக்க முடியும். அதாவது தலைமணி சாம்பல் சத்து. மானாவாரி பயிராங்க 40 கிலோ தலை சத்து ஒரு ஹெக்டருக்கு, 20 கிலோ சாம்பல் சத்து, 20 கிலோ மணி சத்து கொடுக்கணும். அது யூரியா பொட்டாஸ் சூப்பர் இந்த இதுல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 60-30 இதுல போடணும். நம்ம வந்து நுண்ணுயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். அரி உரமா வந்து தொழு உரம் இல்லாத சமயத்துல நம்ம என்ன பண்ணலன்னா அசோஸ் போயிடலாம். 10 பொட்டல ஒரு ஹெக்டருக்கு போடலாம். சப்போஸ் நம்மளால அரி உரமா போட முடியல அப்படிங்கும் போது இதே நேர்த்தி செய்யலாம். நுண்ணுயிர் உரங்கள் அசோஸ் போயிடலாம். அதாவது 1 கிலோக்கு 600 கிராம் நல்லா ஆறி கஞ்சி வச்சு நல்லா கலைக்குட்டு பவுடர் கொட்டி கலக்கி 1 கிலோ வந்து அதில் கொட்டி கலக்கி நல்ல உணர்த்தி வைக்கும் போது நம்மளுக்கு மகசூல் அதிகமாகும், வறட்சி தாங்கக்கூடிய தன்மையும் அதிகமாகும். அதுக்கடுத்து சாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கோ 4 பையூர் 2 ரகங்கள் இருக்கு. கோ 4 ரகம் வந்து 75-80 நாள் வயது. பட்டம் பார்த்தீங்கன்னா மாடி பட்டம். மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 400-500 கிலோ வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். இப்ப சாமை பிஸ்கட்லாம் ராகி பிஸ்கட் சாமை பிஸ்கட் மாதிரி அதிக மதிப்பூட்டுதல் செஞ்சு நம்மளால அதிக லாபத்தை பெற முடியும். இந்த கோணால் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மை. சாயாது, உயரமா வந்தாலும் சாயாது. டபுள் கிராப்பிங், அது ஃபர்ஸ்ட் வந்து சாமை ராகி போட்டுருவோம், அது தொடர்ந்து கொள்ளு விதைப்போம். அந்த இரு போன சாகுபடிக்கு ஏற்றதான் இந்த கோணால் பையூர் 2 சாமை. 12 சாமை வந்து 90 நாள். அதுக்கடுத்து திணை. திணை எடுத்துட்டீங்கன்னா 85 to 90 days, அதான் 3 months பயிர். இதில் வந்து 2 பட்டத்தில் சாகுபடி செய்யலாம். ஆண்டி பட்டம், புரட்டாசி பட்டத்தில் நாம் சாகுபடி செய்ய முடியும். 750 கிலோ எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. புரட்டாசியில் செப்டம்பர் அக்டோபர், ஆண்டி பட்டம் வந்து ஜூலை ஆகஸ்ட். திணையில் வந்து லேட்டஸ்ட் நாம் வந்து கோயில். புரதச்சத்தம் அதிகமாக இருக்குது, அது 13% வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து இருக்குது இந்த ரகத்தில். பிளாஸ்ட் குழை நோய் சொல்கிற அதுக்கும் துருநோய், அதுக்கு வந்து எதிர்ப்பு தன்மையுடையது. வரது வந்து லேட்டஸ்ட் வந்து 4-3, 120 வயது. செப்டம்பர் அக்டோபர் பட்டத்துக்கு தான் இது வந்து ஏற்றது. 1000 கிலோ எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. 750 to 1000 கிலோ வரைக்கும் நல்லா எடுக்க முடியும். அதிக தூர் எண்ணிக்கையும் இருக்கும். 4-3 வரகுல வந்து அதிக தூர் எண்ணிக்கை. வறட்சி வந்து தாங்கக்கூடியது, மானாவரிக்கு ஏற்றது. அதுக்கடுத்து குதிரைவாளி. இந்த குதிரைவாளியில் லேட்டஸ்ட் ரகம் வந்து 4-2. இது வந்து 95 நாட்கள் வயதுடையது, 3 மாதம். 2 பட்டத்துலேயும் போடலாம், ஆடி பட்டத்துலேயும் போடலாம், புரட்டாசி பட்டத்துலேயும் போடலாம். 800 கிலோ ஒரு ஏக்கருக்கு மேலே எடுக்க முடியும். இந்த 4-2 ரகம் வந்து குறைந்த வயதுடையது. நீங்கள் அதே நெல் பயிரில் போட்டிங்கன்னா 130 நாள், 120 நாள் நெல்லோடையே வளர்ந்து வரும். ஆனால் இந்த 4-2 ரகம் வந்து 90 நாள் தான், குறைந்த வயதுடையது. வறட்சி தாங்கக்கூடிய தன்மை சாயாது. தேல்வரகுக்கு மட்டும்தான் வந்து அடி உரம் வந்து மாறுபடும். சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி இதுக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த வரிசை விதைப்பும் செய்யலாம். அப்படியே வந்து பழுக்கை கட்டியோ நம்ம விதைப்பான் மூலமாகவும் நினைக்கலாம். குருதாணி பயிர்களுக்கு வந்து நம்ம மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரும் போடலாம், எம்என் மிக்சர். அது நுண்ணூட்ட சத்து கலவை, 12.5 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அது வந்து போடும்போது மண்ணில் கலக்கக்கூடாது, மண்ணில் கலந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடும், அது நம்ம தாவரத்தோட வேருக்கு கிடைக்காமல் போயிடும். அப்படியே மேலே மட்டும் தூவி விடணும். எம்என் மிக்சரை வந்து மேலே தூவி விடணும். மற்ற பயிர்களுக்கு எப்படி நம்ம வந்து தொழில்நுட்பங்கள் பின்பற்றுறோமோ அதே மாதிரி குருதாணி பயிர்களுக்கு நம்ம வந்து பின்பற்றும் போது அதிக மகசூல் நம்மளால எடுக்க முடியும்.
இதுவரை சிறு மற்றும் குறு தானியங்களில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் குறித்து கூறினார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் சுதாமதி அவர்கள்.